الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூறி இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். அந்த அல்லாஹ் புகழுக்குரியவன் என்று உள்ளத்தால் ஏற்று நாவினால் சார்ந்து பகிர்கிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியை நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாவை வைக்கிறேன். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானான். நாளைய மறுமையிலே முத்தகீன்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கொடுப்பதாக அல்லாஹ் வாஜா பண்ணியிருக்கிறானோ அத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காராக அல்லாஹ் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வானான். அன்பான அல்லாஹு நல்லடியார்களே, எம் உயிர்கள் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கையை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டறிவே சஹாபாக்கள், தாபிஊன்கள், சபூ தாபிஈன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. என்ற ஒரு நாள் இவ்வளவு அறிந்ததுக்கு பின்னால் என்ன ஜென்னத்துல கிருதவுஸ் என்ற தூருக்கு கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலால் எங்களை சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறான். எனவே சிறந்தவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடமிருந்து ஏராளமான இபாதத்துக்களை எதிர்பார்க்கின்றான். அந்த வகையிலே நாங்கள் இபாதத்தில் நினைக்காத அல்லது நினைத்தாலும் அலட்சியமாக கருதக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இபாதத்தை இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுவதை எப்படி இபாதத்தாக கருதுகின்றோமோ, நோன்பு நோற்பதை எப்படி இபாதத்தாக கருதுகின்றோமோ, ஹஜ் செய்வது, ஜகாத்து கொடுப்பது இப்படி எல்லா கடமைகளையும் எப்படி இபாதத்தாக கருதுகின்றோமோ, அதே போன்ற மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் சுத்தத்தை பேணுவது, சுத்தமாக இருப்பது. நாங்கள் சொல்ல வேண்டுமா தொழுகைக்கு முன்னதாக சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் நோம்பு நோக்க வேண்டுமா நோம்புக்கு முன்னதாக சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டுமா ஹஜ்ஜுக்கு முன்னதாக சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதாக சொல்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான், மேலும் சுத்தமாக இருப்பவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே சுத்தமாக இருக்கின்ற போதுதான் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்தால் நாங்கள் ஒரு நாள் மௌத்தானதுக்கு பின்னால் நாளைய மறுமையிலே எங்களுக்கு சுவருக்கும் கிடைக்கும். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்விலே சுத்தம் மிக முக்கியமானது. ஃபிக்ஹுடைய கிதாபுகளை எடுத்துக்கொண்டால், சன்மார்க்க சட்ட நூல்களை எடுத்துக்கொண்டால், அதிலே முதலாவது அத்தியாயமாக முதலாவது பாடமாக கிதாபு தஹாரா சுத்தத்துடைய பாடம் இருக்கு. முதலாவது பாடம் தொழுகை அல்ல, முதலாவது பாடம் நோன்பு அல்ல, முதலாவது பாடம் ஹஜ் அல்ல, முதலாவது பாடம் சுத்தமாக இருக்கு. சுத்தத்துக்கு பின்னால் தான் குர்ஆனுடைய திலாவத்துகள் வரும். அதுக்கு பின்னால் தொழுகை, அதுக்கு பின்னால் நோன்பு, ஜகாத்து, சதக்கா, இப்படி என்று இதர அமல்கள் வரும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா இபாதத்துக்கு முன்னதாக சுத்தம் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிய நோக்கம் தஸ்கியா, மக்களை சுத்தப்படுத்துவது. மக்களை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் நபியை இந்த உலகத்திலே எங்களுக்கு அனுப்பி வைத்தான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்திலே விளங்கப்படுத்துகின்ற போது, நபிக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்து ஹிக்மத் ஞானத்தை கொடுத்து அனுப்பி வைத்தான். மக்களுக்கு அந்த வேதத்தை ஓதி காண்பித்து விளங்கப்படுத்துவதற்காக, மக்களை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் நபியை அனுப்பியதாக நபியுடைய வருகையுடைய நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் தஸ்கியா, எங்களை சுத்தப்படுத்துவது. இஸ்லாத்துடைய மிக பிரதானமான நோக்கமும் சுத்தம், மனிதனை சுத்தப்படுத்துவது. சுத்தம் என்று சொல்கின்ற போது இரண்டு வகையாக சுத்தத்தை பிரித்து நோக்கலாம். ஒன்று உளச்சுத்தம், வெளிச்சுத்தம், அகச்சுத்தம் அல்லது புறச்சுத்தம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உளச்சுத்தம் என்றால் அதாவது எங்களுடைய ஆன்மாவை, எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய நஃப்ஸை சுத்தமாக வைப்பது, நல்ல குணங்களை அணிவது, தீய குணங்களை கழிவது, பொறாமை, பொய், வஞ்சகம், அவதூறு, இட்டுக்கட்டுதல், தப்பெண்ணம், இந்த எண்ணங்களை விட்டும் இந்த உள்ளத்திலே இருந்து கலைந்து நல்லவைகளை உள்ளத்திலே கொண்டு வருவது, மூலமாக இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. முதலாவது உளச்சுத்தம், உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உள் சுத்தத்தை பற்றி, நஃப்ஸுடைய சுத்தத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல சத்தியங்களுக்கு பின்னால் ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நப்சி மீது சத்தியமாக அந்த நப்சை செவ்வியாக்கி அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நப்சுக்கு நல்லதையும் கெட்டதையும் அறியக்கூடிய சக்தியை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். எனவே அந்த கட்டுக் கொடுத்த ரப் மீது சத்தியமாக, அது யார் இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக வச்சாங்களோ, யார் இந்த உள்ளத்தை உள் சுத்தத்தை சுத்தமாக வச்சாங்களோ, அவங்க உண்மையிலே வெற்றி பெற்று விட்டாங்க. அல்லாஹ் சொல்லந்து இது ஒரு வெற்றி, இன்னும் ஒரு தோல்வி சொல்றான். யார் இந்த ஆன்மாவை பாவத்துல புதைச்சிட்டாங்களோ, யார் இந்த உள்ளத்துல நல்லதை செய்யலையோ, யார் இந்த உள்ளத்தால நல்லதை கேட்கலையோ, நல்லதை பார்க்கலையோ, நல்லதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்தலையோ, பாவங்களிலே வாழ்க்கையை மூழ்கடித்துக் கொண்டிருந்தாங்களோ, நிச்சயமாக அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், நிச்சயமாக அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றார். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே விளங்கப்படுத்துகின்ற போதும், وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ, யார் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான். ஒரு சுவர்க்கம் அல்ல, இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான். இந்த உள்ளத்தை மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தாதவர்கள், இந்த உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தாதவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்தியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், யார் துன்யாவுடைய வாழ்க்கையை தெரிவிக்கிறாங்களோ அவங்க ஒதுக்கக்கூடிய அகரம் ஜஹீம் என்ற நரகங்கள் தான் சொல்றான். இந்த உலகத்துக்காக அவனித்தான் வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு அவனுக்கான் பட்டம் பதவி அந்தஸ்து எல்லாமே இந்த உலகத்தை அடங்கி வருவதற்கு தான். மறுமையுடைய சிந்தனையே இல்ல. பிள்ளை வளர்ப்பதா அந்த உலகத்துக்காகத்தான், பணம் சம்பாதிப்பதா உலகத்துக்காகத்தான், எல்லாமே அழிந்து போகும் இந்த உலகத்துக்காக என்று யாரெல்லாம் வாழ்றாங்களோ அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு மறுமையில ஒன்றுமே கிடையாது, ஜஹீம் என்ற நரகம் என்று சொல்றான். அல்லாஹ் தொடர்ந்து அதே ஆயத்துல சொல்றான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் இன்னும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு முன்னால நிற்கணும் என்பதை பயந்து, நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால நான் நிற்கணுமே, அல்லாஹுடைய கேள்வி எனக்கு இருக்கிறதே, எந்த தர்ஜுமா பண்ணக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்க மாட்டார், அல்லாஹ் நேரடியாக என்னோடு கலைப்பான், அல்லாஹ் நேரடியாக என்னத்திலே கேள்வி கேட்பான் என்று யாரெல்லாம் பயந்து இந்த உலகத்துல மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்க ஒதுங்கக்கூடிய இடம் சுவர்க்கம். அல்லாஹ் கண்ணியமானவர்களே, உள்ளத்துல நல்லதை உள்வாங்குவோம், கெட்டவைகளை களைவோம், நல்ல குணங்களை அணிவோம், கெட்ட விடயங்களை களைவோம். நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில எங்களுக்கு சிறப்பை தருவாங்க. எனவே அல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய முதல் நோக்கம் தஸ்கியா, மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. இரண்டாவது வெளிரங்கத்தை பரிசுத்தப்படுத்துவது, புறத்தை வெளிப்பகுதியை சுத்தப்படுத்துவது. வெளி சுத்தம் என்று சொன்னால் எங்களுடைய உடம்பு, எங்களுடைய ஆடை, எங்களுடைய இடம், இந்த மூன்றும் சுத்தமாக இருக்கிறது. அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் அதுதான், இஸ்லாத்தினுடைய குறிக்கோளும் அதுதான். கண்ணியமானவர்களே, இது விரிவான பகுதி என்றால் சுருக்கமா சில விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். முதலாவது எங்களுடைய உடல் சுத்தம். உடல் சுத்தம் என்று சொல்லுகின்ற போது இந்த உடம்பை சிறு தொடக்கு பெருந்தொடக்கில் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உழு முறிந்தால் உழு எடுத்துக் கொள்ள வேண்டும். உழுவை முறிக்கக்கூடியவைகள் நிகழ்ந்தால் உழு எடுத்து நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஜுனுபாரியாக இருந்தால், நாங்கள் குளிப்பு வாஜிபா நிலைமை இருந்தால் குளித்து எங்களை சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வயோ குந்தும் நீங்க ஜுனுபாயிகா இருந்தா உங்களை குளிச்சு சுத்தமாக்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, சுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சுத்தம் மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் அரைவாசி என்றார். எங்களிடத்தில் சுத்தம் இருந்தால் நாங்கள் ஈமானின் அரைவாசி அடைந்து விட்டோம். கண்ணியமானவர்களே, நாம் ஈமானின் பாதி இழக்கும் நிலையில் இருக்கின்றோமா அல்லது ஈர்க்கும் நிலையில் இருக்கின்றோமா? அல்லாஹ்வை, ரசூலை, கிதாபை, நபிமார்களை, மறுமையை எல்லாவற்றையும் ஈமான் கொள்வது ஒரு பகுதி. ஆனால் மற்ற பகுதி சுத்தம். சுத்தம் இல்லாத போது நாங்கள் எவ்வளவு மறுமையை பற்றிய நம்பிக்கை, அல்லாஹை பற்றிய நம்பிக்கை, எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தாலும் சுத்தம் இல்லாத போது அவைகள் நிச்சயமாக மறுமையிலே பெருமதியாக ஆக முடியாது. எனவே அன்பான அல்லாஹ் நாடியார்களே, முதலாவது உடல் சுத்தம். இந்த உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும். தொழுகைக்கு முன்னால் எங்களை உருவெடுத்து சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகை இருக்கிறதே சுவர்க்கத்தின் சாவி. அதேபோல் அத்தஹாரத்து மித்தாஹு ஸலா, சுத்தம் இருக்கிறதே அது தொழுகையுடைய சாவி. சுத்தம் இல்லாமல் தொழுகை இல்லை. சுத்தம் இல்லாமல் தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகாது. எனவே நாங்கள் தண்ணீர் கிடைத்தால் குளிப்பு சுத்தமாகிக் கொள்ள வேண்டும், அல்லது உழவு செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் தண்ணீர் கிடைக்கின்ற போது உழவு எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி உழவு எடுக்க தண்ணீர் கிடைக்காத போது தயமங்கள் செய்து எங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறார். ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே ஒரு நாளைக்கு குறைந்தது 5 விடத்தம் பரவான தொழுகைக்கு முன்னால் உழவு எடுத்து தன்னுடைய உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
ஹுவோ இல்லாமல் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. எல்லா சந்தர்ப்பங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு சென்றால் ஒவ்வொருத்துக்குள் உருவை புதுப்பித்துக் கொள்வார்கள், பிரயாணங்கள் போகின்ற உருவ செய்து கொள்வார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில வேளையிலே அந்த உருவினூடாக பாவங்கள் தடுக்கப்படும். ஒரு பொதுவான ஒரு பஸ்ஸிலே பயணம் செய்கின்றோம், மாற்று மாத பெண்கள் நினைச்சு அல்லது எங்களுடைய பெண்கள் இருக்கின்றார்கள் பக்கத்திலே எங்களுக்கு, அதாவது நாங்கள் உருவெடுத்துக் கொண்டிருந்தால் அவருடைய மேனிகள் எங்களுடைய மேனிகளை படவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் கவனமாக இருப்போம். அதனால் உருவினூடாக சில தவறுகள் கூட தடுக்கப்படுகிறது. எனவே உருவோடு எல்லா நிலைமையிலும் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், மன் தத்தஹரா ஃபீ பைதிஹி ஸும்மா மலா இலா பைதி மின் புயூதில்லாஹ், யார் ஒரு மனிதன் வீட்டிலே சுத்தமாகி அல்லாஹ்வினுடைய பள்ளிக்கு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு பல்லான இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் செல்கின்றானோ, அந்த மனிதனுடைய ஒவ்வொரு எற்றுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கின்றான், மற்ற எற்றுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் உஹ்ரா தர்ஃபவு தரஜா, மற்றது அவனுடைய அந்தஸ்தை மறுமையிலே கூட்ட செய்யும் என்ற கருத்தை ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதித்தார். அது மாத்திரமல்ல, நாங்கள் உமது செய்து எங்களை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் நாளைய மறுமையிலே உருவ எடுத்ததன் காரணமாக உருவுடைய உறுப்புகள் நலைந்ததன் காரணமாக அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த பிரகாசத்தை நாளைய மறுமையிலே அதிகமாக்க விரும்புகின்றார்களோ, கூட்டிக் கொள்ள விரும்புகின்றார்களோ, இந்த உலகத்திலே எல்லா நிலைமைகளும் உதுவோடு இருந்து கொள்ளட்டும், உதுவை அதிகமாக செய்து கொள்ளட்டும் என்ற கதத்தை ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவல்லா ஃபஹஸனல் வுது, யார் ஒரு மனிதன் வுது எடுத்து அதை அழகான முறையிலே வுது செய்து கொள்கின்றானோ, அந்த மனிதனுடைய பாவங்கள் அவனை விட்டு கலற்றப்படும். எந்த அளவுண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய உறுப்புகள் கழுகப்படுகின்ற போது அந்த உறுப்புகளினூடாக செய்யப்பட்ட எல்லா பாவங்களும் கலட்டப்படும். அவனுடைய உறுப்புகளால் நிகழ்ந்த சொற்பு தவறு அத்தனையும் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படும் என்ற கருத்தை ஆலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முஸ்லிமே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் தவல்ல நல்லடியார்களே, உதவியின் மூலமாக எங்களுடைய உடம்பை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தூங்குவதற்கு முன்னதாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், எல்லா நிலைமையிலும் உதவோடு இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்திலே இன்னும் ஒரு வகை இயற்கையான சில மரபுகளை சொல்லி தந்தார். ஹஸ்னா செய்வது, அதாவது சுன்னத் செய்வது இஸ்லாமிய மரபுகளில் ஒன்றாக இருக்கிறது. அடுத்து மரும உறுப்புகளின் முடிகளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் களைவது, மீசையை கத்தரிப்பது, நகங்களை வெட்டுவது, அக்குள் முடிகளை அகற்றுவது, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன. அன்பான அல்லாஹு நபியார்களே, இவைகள் எல்லாம் 40 நாட்களுக்கு மேலாக விட்டு வைக்கக்கூடாது. மர்ம உறுப்பு முடிகளை களைவதாக இருக்கலாம், வீசையை கத்தரிப்பதாக இருக்கலாம், நகங்களை வெட்டுவதாக இருக்கலாம், அக்குள் முடிகளை அகற்றுவதாக இருக்கலாம், இதெல்லாம் 40 நாளைக்கு மேலாக இருக்கக்கூடாது. அதற்குள்ளே இடைகளை சேர்ந்த சுத்தங்களை செய்து கொள்ள வேண்டும். இது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 430வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவார்கள். உங்களில் ஒருவர் தூங்கி எழுந்தால் 3 முறை தன் கையை கழுவாமல் பாத்திரத்தில் தன்னுடைய கையை போட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தூங்கி எழுமினால் உங்களுடைய மூக்கில் 3 முறை தண்ணீர் செலுத்தி சிந்தவும் என்று சொன்னார். ஏனென்றால் சைத்தான் உங்களுடைய மூக்கு இருக்கிறது, மூக்கு தண்டிலே சைத்தான் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இது முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலே 403வது ஹதீஸாக பதிவுசெய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் தூங்கி எழுந்தால் எங்களுடைய முகத்தை கழுவி எங்களுடைய மூக்குக்கு 3 முறை தண்ணீர் எடுத்து சிந்த வேண்டும் என்ற கருத்தை ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுத்தங்களை பேணிக் கொள்கின்ற போதும் நிச்சயமாக நாங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்படுவோம். அது மாத்திரமல்ல, சுத்தங்கள் செய்கின்ற போதும் இடது கையை பயன்படுத்த வேண்டும். நல்ல வேலைகளில் சாப்பிடுவதாக இருந்தால், குடிப்பதாக இருந்தால், அன்பளிப்புகள் கொடுப்பதாக இருந்தால், அன்பளிப்புகள் வாங்குவதாக இருந்தால், நல்ல நல்ல காரியங்களை தொடங்குவதாக இருந்தால், ஒரு புத்தகத்தை பிறட்டுகின்றோம், எழுதுகின்றோம், வாசிக்கின்றோம், இவைகளுக்கெல்லாம் வலதை முற்படுத்த வேண்டும். யாரெல்லாம் இப்படியான காரியங்களை இடது கையால் செய்கின்றார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், லா யாகுலன் அஹதுக்கும் பிஷிமாலிஹி வலைஸ்ரபன் பிஹா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களில் யாரும் இடது கையால் சாப்பிடவும் வேண்டாம், குடிக்கவும் வேண்டாம். ஏனென்றால் சைத்தான் இருக்கிறானே, அவன் இடது கையால் சாப்பிடுகிறான், இடது கையால் குடிக்கிறான். எனவே நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் வலது கையால் சாப்பிடுங்கள், குடிப்பதாக இருந்தாலும் வலது கையால் குடியுங்கள் என்ற கருத்தை ஹலரத்து நாயம் சொல்லவாக அவர் செலவித்தார்கள். இது முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, எங்கட கைகளை எங்கட உடம்புகளை எப்படி நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்றோமோ அது போன்று கலா ஹாஜத்துகள் தேவைகள் நிறைவேற்றி தருகின்ற போது சிறுநீர் கழித்ததுக்கு பின்னால் எங்களை நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இரண்டு சபராளிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், இவர்கள் என்ன காரணத்துக்காக வந்து வேதனை செய்யப்படுகின்றார்கள்? அதிலே ஒருவர் கோல் தெரிந்தவர், ஒருவர் கோல் சொல்லி மற்றவருடைய மானத்திலே விளையாடியவர், இன்னும் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதவர். இதனால் அவருடைய வேதனை கொடுக்கப்படுகிற இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கின்ற போது நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால் நாளைய மறுமையிலே நாங்கள் வேதனை செய்யப்படுவோம். எனவே இந்த உலகத்திலே எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள், வெறும் சுத்தம் செய்து கொள்ள இயலாத சந்தர்ப்பங்கள் வந்தால் ஒரு கல்லுண்டு மூலமாக சரி எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளவே. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த சுத்தத்தை மிகவும் முக்கியமாக கருதுகின்றது. இபாதத்துக்கு முன்னால் சுத்தம் இருக்க வேண்டும், சொல்வதற்கு முன்னால் சுத்தம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எச்சி துப்புகின்ற விடயத்தை சொல்லி தந்தார். உங்கள் யாராவது எச்சி துப்ப நாடினால் அவர் இடது பக்கமாக துப்ப, வலது பக்கமாக துப்ப வேண்டாம். அல்லது தன்னுடைய காலுக்கு கீழா துப்பி மூடிக்கொள்ளட்டும். தனக்கு முன்னாலோ வலது பக்கமாக துப்ப வேண்டாம், இடது பக்கமாக துப்பட்டும் என்ற கருத்தை ஆளுநர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்தார். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, உருவின் மூலமாக எங்களை நாங்கள் முதலாவது சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது பச்சுத்தம். இன்றைய விஞ்ஞானிகள் இந்த பச்சுத்தத்தை எந்த அளவு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், மனிதனுடைய இந்த காற்றின் காரணமாக மனிதன் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் பரிசுத்தம் செய்யாது இருக்கின்ற போது அவனுடைய கிருமிகள் எல்லாம் மற்றவருக்கு மாறுகிறது. எனவே ஒரு மனிதன் சுத்தம் செய்கின்ற போது, விஸ்வாஸ் செய்கின்ற போது அவனுடைய அசுத்தங்கள் அப்படி நீக்கப்படுகிறது. அவர்கள் தொழுகைக்கு முன்னதாக, தொழுகைக்கு பின்னதாக, வீட்டுக்கு நுழைவதற்கு முன்னதாக, பஜாருக்கு செல்வதற்கு முன்னதாக, அதே போன்று சஹாபாக்களோடு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஏராளமான சந்தர்ப்பங்களை சொல்லலாம், விஸ்வாஸ் செய்வார். தூங்கும் போதும், எழும்பியதற்கு பின்னாலும், இடையிலே தூங்கி எழுப்பினாலும் இந்த சந்தர்ப்பங்கள் நான் சொல்லலாம் அதிகமாக விஸ்வாஸ் செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு இந்த பரிசுத்தம் செய்வது, விஸ்வாஸ் பண்ணுவது கஷ்டம் என்று நான் கருதினேன். இது கஷ்டம் இல்லை என்று நான் நினைத்திருந்தால் என்னுடைய உம்மத்துக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் இதை கட்டாயமாக்கி இருப்பேன். எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் சொல்கிறோமோ அதை போல நாங்கள் பரவலாய் ஆக்கியிருப்பேன் நாயம் சொல்லலாம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அளவு பரவலாக ஆக்கப்படுகின்ற அளவுக்கு வற்புறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சுன்னத் பச்சுத்தம். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, எப்போதும் எங்களுடைய வாய்களை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் நுழைந்தால் முதலாவது என்ன செய்வார்? ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இதா தஹல பைதௌ, அவங்க வீட்டுக்கு நுழைஞ்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஸ்வாஸ் விஸ்வாஸ் செய்வார். விஸ்வாஸ் செய்து விட்டுத்தான் எங்களோடு கதைப்பார்கள், பேசுவார். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, மிஸ்வாக் செய்வது இருக்குது, எங்களை பச்சுத்தம் இருக்குது, எங்களை சுத்தப்படுத்திக் கொள்கிற முறை இருக்குது. இது இஸ்லாம் வலியுறுத்துகிற முறையாக சொன்னார்கள், பச்சுத்தம் செய்வது ரப்புடைய பொருத்தத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தரும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாயை சுத்தப்படுத்தும், வாயை எல்லா நிலைமையிலும் மனமாக வைக்கும், மற்றவர்களுக்கு அருவறுப்பானவைகள் நுகர செய்யாமல் நல்லவைகள் மற்றவர்கள் நுகர்வதற்கு உங்களுடைய பரிசுத்தம் காரணமாக இருக்கும் என்ற கருத்தை ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, இது உணவின் மூலமாக, எங்களுடைய உறுப்புகளை கழுவுவதன் மூலமாக, பரிசுத்தங்களின் மூலமாக, தூங்கி எழும்பி எங்களுடைய மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதன் மூலமாக எங்களை சுத்தம் செய்து கொள்வது. அடுத்ததாக ஜனாபத்துடைய குளிப்பு, பரலான குளிப்புகளை குளிப்பதற்கு முன்னதாக எங்களுடைய உறுப்புகளிலே தண்ணீர் படாத இடங்கள் இருந்தால் அந்த இடங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் லூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த இடங்களை தண்ணீர் படக்கூடிய வகையிலே செய்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாளிலே நீங்கள் குளிப்பது சுன்னத் என்று வலியுறுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை சில இமாம்கள், அதாவது எந்த அளவென்றால் வெள்ளிக்கிழமை நாட்களிலே குளிப்பது சில மதுகளிலே வாஜிபாக ஆகப்பட்டிருக்கிறது, அந்த அளவு இஸ்லாத்திலே குளிப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. ஜனாபத் ஏற்பட்டால் அந்த குளிப்பு வாஜிபாக இருக்கிறது. அதே போன்று சுன்னத்தான சில குளிப்புகளும் இருக்கிறது. ஒரு மனிதன் ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னால் குளித்துக் கொள்வது சுன்னத்தான குளிப்பு, ஆனால் சில மதுகபில் அது வாஜிபாகப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு சுன்னத்தான குளிப்பு, இரு பெருநாள் தொழுகைக்கு குளிக்கின்ற குளிப்பு. அதே போன்று இஹ்ராம் உடுப்பதற்கு முன்னதாக குளிக்கின்ற குளிப்பு, கிரகண தொழுகைக்காக குளிக்கின்ற குளிப்பு, ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள் குளிக்கின்ற குளிப்பு, இவைகள் எல்லாம் சுன்னத்தான குளிப்பாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, உணவின் மூலமாகவும் குளிப்பின் மூலமாகவும் எங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது வெளிச்சுத்தத்திலே முதலாவது பகுதி எங்களை உடம்பை சுத்தமாக வைப்பது, இரண்டாவது பகுதி நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடை, இது சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்ஸிர், எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய ரப்பை நீ பெருமைப்படுத்துவீராக, வஸியாபக ஃபதஹிர், நபியே நாயகமே உம்முடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்வீராக. யாருக்கு இந்த கட்டளை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஒரு முறை ஒரு நாளைக்கு பத்து விடத்துக்கு அதிகமாக மிஸ்வாக் செய்யக்கூடிய, ஒரு நாளைக்கு அதிகமாக உருவ செய்யக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பார்த்து அல்லாஹ் உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் என்றால், நானும் நீங்களும் சதா பாவத்திலே மூழ்கக்கூடியவர்கள், எங்களை எந்த அளவு நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ் நாடியார்களே, நாங்கள் எப்போது சுத்தமாக இருக்க கொலையை கொள்ளவே, அல்லாஹ் சுத்தமாக இருப்பவர்களை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அல்லாஹ் தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் மனத்தை தவிர, அல்லாஹ் பரிசுத்தத்தை தவிர வேறு ஒன்றையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எனவே நாங்கள் சுத்தமாக இருந்தால்தான் அல்லாஹ் எங்களை கபூல் செய்வான். எனவே அன்பான அல்லாஹ்வுடையார்களே, உங்களுடைய ஆடை எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும், அரை குறை ஆடைகளாக இருக்கக்கூடாது. ஆண்களை பொறுத்த வகையிலே ஆண்களுடைய ஆடை தங்களுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கு இடையிலே மறைக்கக்கூடிய ஆடை ஆக இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே ருக்கு சுஜூதுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களிலே வெளியாக கூடாத சில பகுதிகள் வெளியாகின்றது காரணமாக எங்களுடைய தொழுகையில் முறையும், அது மாத்திரமல்ல மற்றவருடைய தொழுகையும் அது முறித்துவிடும். அதே போன்று ஆண்களுடைய ஆடையை பொறுத்த வகையிலே கரண்டை காலுக்கு கீழுள்ள ஆடையாகவும் இருக்கக்கூடாது. பெண்களுடைய ஆடையை பொறுத்த வகையிலே பெண்கள் எப்போதும், அதாவது அவர்கள் விருக்கமான ஆடைகளை அணியக்கூடாது, மனம் பூசிய ஆடைகள் அணியக்கூடாது, ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடாது, காசுகளுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் ஆடை உடுத்து மனம் பூசிக்கொண்டு பாதையில் செல்கின்றாரோ ஒரு கூட்டம் அதை நுகர்ந்தால் அந்த பெண் விபச்சாரி என்று சொன்னார். அன்பான அல்லாஹ்வுடையார்களே, அந்த பெண் மனம் பூசி செல்கிறார், ஆனால் அந்த மனத்தின் மீது உள்ள ஆசை, அந்த மனத்தை யார் பூசி இருக்கிறாங்களோ அவர் மீதா மனிதனுடைய சிந்தனை திரும்பும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மனங்கள் பூசிக்கொண்டு ஒரு பெண் பாதையிலே நடமாடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார். அது ஆண்களுக்கு தடையில்லை, பெண்களை பொறுத்தவரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்கள் ஆடை எடுத்து கொடுப்பார்கள், அந்த ஆடையின் காரணம் அந்த ஆடையுடனேயே சில பெண்கள் நரம்புவார்கள். சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். நாளை மறுமையிலே சில மனிதர்களை அல்லாஹ், சில பெண்களை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பான். ஆடை உடுத்திருப்பார்கள், ஆனால் ஆடை உடுத்த நிர்வாணிகள், அதுதான் இறுக்கமான ஆடை, நம்முடைய அழகை வெட்டி காட்டக்கூடிய ஆடை, அரைகுறை ஆடை, இறுக்கமான ஆடை. இந்த ஆடையினூடாக ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய உடம்புகளை வெளியிலே காட்டுகின்ற ஆடை. இவர்கள் ஆண்களின் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள், ஆண்களின் பக்கம் சாய்வார்கள். கனிமான் அல்லாஹ் நல்லடியார்களே, ஆண்களுடைய பார்வைக்கு அவனுடைய கண்ணால் உபச்சாரம் செய்வதற்கு இந்த பெண்கள் துணையாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அரைகுறை ஆடை உடுக்கிறோமா, அது நஜீஸ், அது சுத்தம் இல்ல, இஸ்லாம் அதை விரும்பவில்லை. எனவே எங்களுடைய ஆவரத்துகள் முழுமையாக மறைக்கப்படுவதும் அதுதான் பரிசுத்தம், அதுதான் மனமானது, அதுதான் தூய்மையானது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது எங்களுடைய உடுப்பு எங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவது வெளிச்சுத்தங்களிலே, முதலாவது நான் சொன்னேன் எங்களுடைய உடம்பு, இரண்டாவது நான் உபயோகிக்கக்கூடிய ஆடை, மூன்றாவது இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். இடம் என்று சொல்லும் நாங்கள் வாழுகின்ற வீடு மட்டுமல்ல, நாங்கள் வாழுகின்ற வீடு, நாங்கள் பயணம் செய்கின்ற தெரு பாதை, நாங்கள் சொல்லக்கூடிய மஸ்ஜித், நாங்கள் படிக்கக்கூடிய மதரசா அல்லது பாடசாலை, சேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வங்கிகள், அதாவது பொது நிறுவனங்கள், இவைகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுத்தத்தை மிக முக்கியமாக எங்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று சாபங்களை பயந்து கொள்ளுங்கள். அதிலே ஒரு சாபம் நீர் நிலையங்களிலே மலம் கழிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்திருக்கிறார்கள், மலக்குமார்களும் மனிதர்களும் இவர்களை தவிக்கின்றார்கள். இரண்டாவது பாதை ஓரங்களில் மலம் கழிப்பது, மூன்றாவது நிழல் தரும் இடங்களில் மலம் கழிப்பது. இவர்கள் தவிக்கப்பட்டவர்கள். யாராவது ஒரு அந்த மலத்தை பார்த்தால், யார் இந்த அழுக்கான வேலையை செய்வது நாசமாக போகட்டும் என்று பதுவா செய்வார்கள், பார்க்கின்ற எல்லோரும் பதுவா செய்வார்கள். எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போது நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் மாத்திரம் அல்ல, நாங்கள் வாழக்கூடிய இடம், நாங்கள் பயணம் செய்யக்கூடிய சரி, நாங்கள் சொல்லக்கூடிய மஸ்ஜித், எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும். சிலர் நினைப்பார்கள், தாம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் நினைப்பார். வெளிமனவர்களே, தாம் மட்டும் சுத்தமாக இருந்து போதாதே, தான் வாழக்கூடிய சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையிலே அவன் ஒரு சுயநலவாதியாக இருக்க முடியாது, அவன் ஒரு பொதுநலவாதியாக இருக்க முடியும். தானும் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் தன்னுடைய வீடும் சுத்தமாக இருந்து விட்டால் போதும் என்று ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. கனிமானவர்களே, சூழலை மாசுபடுத்துவது எண்ணிலே சிலர் தவறு என்று கூட கருவதில்லை. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய வீட்டிலே உள்ள அழுக்குகளை எல்லாம் கண்ட இடத்திலே கொண்டு போய் வீசி விட்டு வருகின்றது. இன்று சிலருடைய அருவறுப்பான செயலாக இருக்கிறது. நாங்கள் நல்லா இருந்தால் போதும், எங்களுடைய பாதை கெட்டு போனால் என்ன, எங்களை ஊரு கெட்டு போனால் என்ன, எங்களுடைய சூழல் கெட்டு போனால் என்ன என்று எங்களுடைய வீட்டிலே உள்ள அழுக்குகளை எல்லாம் பாதை ஓரங்களிலே கொண்டு வந்து வீசி விடுவது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக கண்டித்தார். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓடாத நீர்களில் யாரெல்லாம் சிறுநீர் கழிக்கின்றார்களோ அவர்களுக்கும் பதுவா செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் பதுவா செய்தார்கள், மனிதர்கள் இவர்களை பதுவா செய்கின்றார்கள். நீர் என்பது கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அல்லாஹ் எல்லா பொருள்களையும் இந்த நீரை கொண்டு அல்லாஹ் படைத்தான். ஆக்க சக்திக்கு அல்லா நீரை பயன்படுத்தியதை போன்று அழிவு சக்திக்கும் அல்லா நீரை பயன்படுத்தியிருக்கிறான். அல்லா வானில் இறக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமான தண்ணீராக இறக்கிக் கொடுக்கிறான். வானத்தில் இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லா மதுரமான சுத்தமான தண்ணீராக இறக்கிக் கொண்டிருக்கிறான். அல்லா கேட்கிறான் அந்த சுத்தமான தண்ணீரை, இறக்கின்ற தண்ணீரை நான் உப்பு நீர் ஆக்கிட்டா உங்களால என்ன செய்யலும், இறக்கக்கூடிய தண்ணீரை இன்னும் சுத்தமான தண்ணீராக தான் நாங்க இறக்கி கொண்டிருக்கிறோம். உப்பு தண்ணீராக இருக்க இல்ல, ஊத்த தண்ணீராக இருக்க இல்ல, அந்த தண்ணீர் வருகின்ற போது சுத்தமான தண்ணீராக வருது. கடல்ல உந்தா உப்பு நீரா மாறுது, கால உந்தா அழுப்பு நீரா மாறுது, நல்ல கிணத்துல உந்தா நல்ல தண்ணீரா மாறுது. எனவே அல்லாஹ் வானத்தில் இறக்கின்ற தண்ணீரை மதுரமான தண்ணீராக இறக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இன்னும் வானில கேட்கிறான், ஒரு அளவுல தான் வச்சிருக்கிறோம். பூமியில ஆழத்துக்கு அந்த தண்ணி அல்லாஹ் கொண்டு சொல்வது இல்ல. நலனின் தோண்டினா, கிணறு தோண்டினா, டெப்ளைன் தோண்டினா, அது ஊறக்கூடிய அமைப்புல தான் அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணீரை பூமியில ஒரு பகுதியில வச்சிருக்கிறான். அது ஆழத்துக்கு போற இல்ல. அப்படி ஆழத்துக்கு போனா அதை மேல ஊத்தடுக்க செய்வது யாருன்னு கேட்கிறான். அல்லாஹ் இன்னும் இறக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் அளவா தான் இறக்கி கொண்டிருக்கிறான். அளவு கடந்து அல்லாஹ் இறக்க இல்ல. அளவு கடந்து இறக்கினா எங்கட பில்டிங் தாங்காது, எங்கட ஊரு தாங்காது, எங்கட தெரு தாங்காது, எங்கட நாடு தாங்காது, எங்கட கடல் அந்த தண்ணீர் சுமக்காது. அதனால அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணீரை பருவம் பருவமாக, காலம் காலமாக, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டிருக்கிறான். எங்களுக்கு தெரியும் கண்ணியமானவர்களே, ஒரு ரெண்டு மூணு மனுஷியானம் தொடராக அடர் மழை பெய்ஞ்சா எங்கட குளம்புடைய நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியும். எனவே அன்பான அல்லாஹ் நபியார்களே, எதை சொல்லவர்கள் என்றால், அல்லாஹ் எப்படி அதாவது ஒரு பொருளை படைப்பதற்கு, ஒரு பொருளை படைப்பதற்கு ஆக்க சக்திக்கு எப்படி அல்லாஹ் நீரை பயன்படுத்தினானோ அதே போன்று அழிவுக்கும் அல்லாஹ் நீரை பயன்படுத்துகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கௌம் தண்ணீரினூடாக அழிக்கப்பட்டார்கள். எனவே தண்ணீரை யாரும் மாசுபடுத்த கூடாது. தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்கள்ல, ஓடாம இருக்கக்கூடிய தண்ணீர்கள்ல சிறுநீர் கழிக்க கூடாது, தண்ணீர்களை மாசுபடுத்த கூடாது. சில மனிதர்கள் சமூகத்துல நாங்க பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, இரண்டாம் மூணாம் மாடியில் வாழக்கூடிய சில என்ன செய்யறாங்க, சில இடங்கள்ல பட்டைகளை போடுவாங்க கண்ணியமானவர்களே. அதனூடாக அழுக்கு நீர் அப்படியே பாதையில அல்லது அடுத்தவங்க வீட்டுல போய் விழக்கூடிய அமைப்புல போட்டு வைப்பாங்க. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நல்ல வேலை அல்ல, ஒரு மூமின் செய்கின்ற வேலை அல்ல. இந்த தண்ணீர் எப்போதாவது ஒரு நாள் மழை பெய்கின்ற போது இந்த அழுக்குகள் எல்லாம் ஒரு நாள் எங்களுடைய தெருவில் போய்விடும். ஒரு நாள் யாருக்காவது அது இளைஞரை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. யாருக்காவது ஒருவருக்கு இளைஞரை ஏற்படுத்துகின்ற போது அவர் பதுவா செய்வார். அதுக்கான தண்ணீர் அவருடைய மேல படுகின்ற போது அவர் கழுவதற்கு முயற்சி பண்ணுவார். சில பேர் அவருடைய ஆடையை கூட வீசி வீட்டு இன்னொரு ஆடை வாங்குவார். அதனூடாக நாங்கள் பதுவாவுக்காராகிறோம். அன்பான அல்லாஹ் நபியார்களே, எனவே பொதுவாக இந்த விடயங்களை சுத்தத்தை பேணுகின்ற விடயங்களே கண்ணும் கருத்தும் மாறுத்துக் கொள்ளுங்கள். நாம் வாழுகின்ற சூழல், நாம் வாழுகின்ற இடம், நாம் வசிக்கின்ற வீடு, நாம் இருக்கக்கூடிய அந்த தோட்டம் துறவுகள், அதே போன்று தொழில் செய்யக்கூடிய இடங்கள், இவைகளெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக ஒரு சித்தத்தை ஞாபகப்படுத்துகின்றேன், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் சுத்தம் செய்வது எங்களுடைய பிலாலுடைய, அதாவது பள்ளியுடைய முஅஸ்ஸினுடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் பள்ளியை சுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்கள் பள்ளிகளை சுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கலீஃபாக்கள் பள்ளிகளை சுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, நாங்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் 70 கிளைகளுடையது கிட்டத்தட்ட. அதிலே முதலாவது உயிர்வானது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதிலே கடைசி பாதையில உள்ள மனிதனுக்கு இடையூறு கொடுக்கக்கூடியவைகளை அகற்றுவது ஈமான்ல கீழ்த்தரம், கடைசி ஈமான் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கடைசி ஈமானாவது எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களை, பள்ளியை, தெருவை, தொழில் செய்யக்கூடிய இடங்களை, பொது இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ் நபியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய நலவுகளும் எனது உம்மத்துடைய கடிதிகளும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டன. அதிலே நலவாக எடுத்து காட்டப்பட்ட ஒரு விடயம், என்னுடைய உம்மத் மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய, பாதையில் இடையூறு தரக்கூடிய, மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த பொருட்களை, இடையூறு தரக்கூடியவரை, கண்முட்களை அகற்றுகின்ற அந்த நல்ல பணி எனக்கு நல்ல காரியமாக எடுத்து காட்டப்பட்டது. அதை நான் கபூல் செய்து கொண்டேன். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே அதாவது நன்மைகள் செய்யாத பாவமான காரியங்களும் சிலது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதிலே ஒரு காரியம் பள்ளி வாயிலே எச்சி குப்பி பள்ளி வாயிலே சுத்தம் செய்யப்படாத ஒரு இடம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார். எனவே அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எம்மிலே அநேகமாறவங்க நினைக்கின்றார்கள் சுத்தம் என்பது ஒரு இபாதத் இல்லை என்று. கண்ணியமான மிகப்பெரிய ஒரு இபாதா என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியை சுத்தம் செய்த ஒரு பெண் மௌத்தாகின்ற விஷயம் கேள்விப்பட்டதுக்கு பின்னால அந்த பெண்ணுடைய ஜனாதா எங்க அடக்கப்பட்டிருக்குன்னு காட்டி அந்த ஜனாதாக்கு பக்கத்துல போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாதா கவண்டிய ஜனாதா துறந்து விட்டு துவா செய்த செய்தியை நாங்க ஹதீஸ் கிதாபுகளை பார்க்கிறோம். இன்னும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்ணை நான் சுவர்க்கத்திலே உலாவி வருவதை கண்டேன் என்று இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பான அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹுடைய வீட்டை யாரெல்லாம் சுத்தமாக வைக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களை நாளைய மறுமையில சுவர்க்கத்துல சுத்தமாக வைப்பான், நாளைய மறுமையில அசுத்தமான நரகத்துல அவங்களை அல்லாஹ் போட மாட்டான். எனவே நானும் நீங்களும் அல்லாஹனுடைய வீடு எத்தனையோ பூமியில இருக்கின்றன, அவைகளை அலங்கரிப்போம். அவைகளை அலங்கரிப்பது மின் விசிறிகளால் அல்ல, அவைகளை அலங்கரிப்பது வெறுமனே வெளிச்சங்களால் மாத்திரம் அல்ல, மனிதனுடைய இபாதத்தினுடைய அலங்கரிக்க வேண்டும், சுத்தங்களினுடைய அலங்கரிக்க வேண்டும். கரியமான அல்லாஹு நல்லார்களே, எனவே இந்த விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து எங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்ற இந்த சூழல் இருக்கிறதே, மிகவும் முக்கியமான ஒரு சூழல். இன்று மாட்டு வளர்த்தவர்கள் வெளிநாட்டில இருந்து வரக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள், எங்களுடைய நாட்டை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள், தோட்டம் துறவுகள், நீர்வீழ்ச்சிகள் சந்தோஷமாக அழகாக காட்சி அளிக்கின்றன. இலங்கைக்கு வருகின்றவர்கள் இன்னும் சில நாட்கள் தங்கியிருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுகின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் நீர்வீழ்ச்சிகளையும் தோட்டம் துறவுகளையும் பார்ப்பதற்கு அழகான செழிப்பான இடங்களையும் அல்லாஹ் இலங்கையிலே தந்திருக்கின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நியமத்தை நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டு இந்த நியமத்துக்கு நன்றி கேட்டவர்களாக வாழ முடியாது, நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம், நாடு எமக்கு என்ன செய்தது என்பதை விடவும் இந்த நாட்டுக்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கின்றோம். நாங்கள் பிறந்து பார்க்கின்ற போது நாங்கள் ஓடுவதற்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது, நாங்கள் பிறந்து பார்க்கின்ற போது பாடசாலைக்கு செல்வதற்கு பாடசாலை இருக்கின்றது, யாரோ கட்டி போட்ட பாடசாலை, யாரோ கட்டிய மஸ்ஜித், யாரோ செய்த தெரு, இவைகளுக்கெல்லாம் நாங்கள் நிறையவே கடமை செய்யப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன இந்த சமூகத்துக்காக உருவாக்கி இருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, எங்களுடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்த இந்த இடங்களை சுத்தமாக வைப்பது, அவைகளை பாதுகாப்பது, அவருடைய உரிமைகளை பேணுவது எங்கள் அனைவருடைய பொறுப்பாக இருக்கிறது. எந்த அளவு என்றால் படை வீரர்கள் அவருடைய பணியை செய்வதை போன்று, அரச அதிகாரிகள் அவருடைய பணியை செய்வதை போன்று, வைத்தியர்கள் அவருடைய பணியை செய்வதை போன்று, சுகாதார அதிகாரிகள், சிவில் அமைப்புகள் அவருடைய பணியை செய்வதை போன்று நாம் இந்த நாட்டு பிரஜையின் அடிப்படையில் எங்களுடைய பணிகளையும் செய்ய வேண்டும். எங்களுடைய தெருக்கள், எங்களுடைய ஊர்களை நாங்கள் சுத்தமாக வைக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, இன்று நாம் கேள்விப்படுகின்ற ஒன்றுதான், அதாவது சில பகுதிகளிலே டெங்கு, இந்த வருடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் 9 பேர் டெங்கு நோயினால் இறந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, 50,000 மேற்பட்டவர்கள் அந்த டெங்கு நோயினால், அதாவது 5,000 மேற்பட்டவர்கள் அந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். புத்தளத்தில், புத்தள மாவட்டத்தில் கூட 4-5 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். கொழும்பிலே கூட கிட்டத்தட்ட 10-5 இடைப்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இப்படி வருடாந்த கணக்கு பார்க்கின்ற போது இந்த டெங்கு நோயினால், உயிர்கொல்லி நோயினால் மக்கள் இறக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்னென்றால் சூழல் மாசடைந்து இருப்பதுதான் பிரதான காரணமாக இருக்கிறது. சரியாத்துரிய மிக முக்கியமான குறிக்கோள்ல ஒன்றுதான், நாங்கள் எப்படி எங்களை மார்க்கத்தை பாதுகாக்கிறோமோ அதே போல ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்குது. எப்படி நாங்கள் உயிரை பாதுகாக்கலாம், உயிரை பாதுகாப்பதா இருந்தால் சூழலை பாதுகாப்ப வைப்பதன் மூலமாக ஒரு உயிரை பாதுகாக்கலாம். சூழல் பாதுகாப்பாக இருந்தால் நோய்கள் வராது, தொற்று நோய்கள் பரவாது. அதன் ஊடாக என்ன செய்யலாம், எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாக்கலாம். எனவே அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, நாம் மட்டுமல்ல எங்களுடைய சுற்றுச்சூழல்களை எல்லாம் நாங்கள் பாதுகாப்பு வைத்திருப்பது நிச்சயமாக அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். தொற்று நோய் பரவாமல் எங்களுடைய ஊரையும் எங்களுடைய கிராமங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கு. இன்று சில சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பார்வையாளராகத்தான் இருப்பார்கள். சில சந்தர்ப்பத்திலே அதிகாரிகள் வருகின்ற போது அவர்களுக்கு உதவியாக கூட இருக்க மாட்டார்கள், பெருமையே அவர்களோடு சண்டை பிடிக்கின்றவர்களாகத்தான் எங்களுடைய சமுதாயத்தில் சிலர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான அல்லாஹ்வினுடையார்களே, எப்போது நாங்கள் பார்வையாளராக இருக்கக்கூடாது, நாங்கள் எப்போதும் முன்னின்று ஒரு பங்காளராக, நாங்களும் அவர்களை சேர்ந்து அந்த பணியை செய்யக்கூடியவர்களாக, இந்த நாட்டை சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக, இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நாம் செயற்பட வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் அடிகளே, அது மாத்திரமல்ல, சுத்தம் இல்லாத வாழ்வு நோயுள்ள வாழ்வு என்று சொல்லுவார்கள், சுத்தம் சோறு போடும் என்று சொல்வார்கள், சுத்தம் சுகம் தரும் என்று சொல்வார்கள். எனவே உண்மைதான், சுத்தம் இல்லாத வாழ்வு நிச்சயமாக அது தோல்வியான வாழ்வுதான். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த சுத்தத்தை எப்போதும் பேணுகின்றவர்களாக அல்லாஹ் என்னையும் கூட ஆக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த சுத்தம் அதாவது சூழலையும் நாங்கள் வாழக்கூடிய இடங்களையும் சுத்தமாக வைப்பதிலே, அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் குப்பைகளை துப்பாக பண்ணக்கூடியவர் இருக்கிறார். அந்த குப்பை தொழிலாளர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய குப்பைகளை நான் துப்புரவு செய்வதால் நான் அழுக்காகிறேன். கண்ணியமானவர்களே, நாங்கள் வீசுகின்ற மலம், நாங்கள் வீசுகின்ற அதாவது அழுக்கான அந்த பார்ப்பதில் அத்தனையும் ஒரு சமுதாயம் துப்புரவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தன்னுடைய மூக்குகளை மூடிக்கொண்டு கைக்கும் காலுக்கும் மேசுகளை போட்டுக்கொண்டு நாங்கள் வீசுகின்ற அந்த அழுக்கை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சிறு பிள்ளைகள் எடுத்து பாருங்கள், எங்களுடைய தாய்மார்கள் எவ்வளவு சுத்தம் செய்கின்றார்கள். ஒரு வீட்டிலே சிறு பிள்ளை முதல் அந்த பிள்ளை பருவ வயது வருகின்ற வரைக்கும், அந்த பிள்ளை தானாக தன்னை சுத்தம் செய்கின்ற வரைக்கும், அந்த சின்ன பிள்ளையுடைய சிறுநீரா மலமா குளிக்கின்ற விடயம் அத்தனையும் அந்த தாய் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த பூமிக்கு மேலால் மிக உன்னதமான ஒரு தொழிலாக, மிக உன்னதமான ஒரு பணியாக அந்த குப்பைகளை அகற்றக்கூடியவர்கள் செய்யப்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்த வகையிலே அந்த மூமின் எப்போதும் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாதவனாக இருக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களின் மூலமாக மற்றவர்களுக்கு நலவை நாட வேண்டும். நாங்கள் வாழுகின்ற போது மற்றவர்களின் நலவுகளில் மற்றவர்களின் துஆக்களோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். உலகில் உன்னதமான தொழிலுக்கு சொந்தக்காரர்கள் நிச்சயமாக இந்த பாதைகளையும் இந்த ஊர்களையும் எங்களுடைய கிராமங்களையும் சுத்தம் செய்யக்கூடியவர்கள் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, தீன் என்று சொன்னால் அத்தீன் அல் முஆமலா, மார்க்கம் என்றால் அதாவது ஒவ்வொன்றோடையும் எப்படி நடந்து கொள்வதோ நல்ல முறையிலே நடந்து கொள்வது, ஒவ்வொன்றோடும் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த முறையிலே நடந்து கொள்வதுதான் தீன் மார்க்கம். சூழலோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களோட பள்ளியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொது பாதைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே நான் நீங்கள் எப்போதும் இதற்கு உதவியாக இருக்க வேண்டும். எப்போதும் நாங்கள் சூழலின் நண்பனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அகமும் புறமும் உள்ளும் வெளியும் சுத்தமாக இருக்கின்ற போதுதான் நான் நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக மாறுவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய இந்த பணிகளை கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளைய மறுமையிலே சுத்தமாக இருந்த மக்களுக்கு என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக வாஜாப்படுகிறானோ அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், அழுக்கான வேலைகள் செய்வதிலே மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற வேலைகளை விட்டு அனைவரையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், இந்த சூழலுக்கும் இந்த நாட்டுக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துவாவை உன் தரப்பில் கிருபையை கொண்டு கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆஃபர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.